ஓம் சாந்தி. 8/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இந்த கண்களால் நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் அழிய உள்ளதால் அவற்றின் மீது எல்லையற்ற ஆர்வமின்மை கொண்டிருங்கள். தந்தை உங்களுக்காக புதிய உலகை படைக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் மௌனத்தில் அமிழ்ந்துள்ள முக்கியத்துவம் என்ன? பதில்: நீங்கள் மௌனத்தில் இருக்கும்போது மௌனதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். மௌனம் என்றால் மரணித்து வாழ்வது என்பது உங்களுக்கு தெரியும். சர்க்குரு வடிவில் தந்தை எவ்வாறு மௌனத்தில் இருப்பதென்று இங்கு உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் பாவங்களை எரிக்கின்றீர்கள். நீங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு உள்ளது. ஏனைய ஆன்மீக கூட்டங்களில் மக்கள் மௌனத்தில் இருப்பார்களாயினும் அவர்களிடம் மௌனதாமத்தை பற்றிய அறிவு இருப்பதில்லை. ஓம் சாந்தி. ஷியோ பாபா இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளோடு பேசுகிறார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் சிவ பாபாவே பேசுகின்றார். கிருஷ்ணரை பாபா என்று அழைக்க முடியாது. பாரத மக்களுக்கு இரு தந்தையர்கள் உள்ளார்கள் என்பது தெரியும். லௌகீக தந்தையும் பரலோக தந்தையும். பரலோக தந்தையே பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். லௌகீக தந்தை ஒருவரை பரமாத்மா என்று அழைக்க முடியாது. இவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துபவர் ஒரு பௌதீக தந்தை அல்ல. பரலோக தந்தையே பரலோக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முதன் முதலில் நீங்கள் மௌனதாமத்திற்கே செல்கின்றீர்கள். அதுவே நிர்வாணா என்று அழைக்கப்படுகின்ற முக்தி தாமமும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட தாமமும் ஆகும். இப்போது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் மௌனதாமத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடம் மாத்திரமே மௌன கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் போது நீங்கள் முதலில் மௌனத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆன்மீக கூட்டத்திலும் முதலில் அவர்கள் மௌனத்தில் இருக்கிறார்களாயினும் அவர்களுக்கு மௌனதாமத்தை பற்றிய அறிவு இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த பழைய சரீரங்களை நீக்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சரீரத்திலிருந்து எந்த நேரத்திலும் நீங்கி செல்லலாம் என்பதால் தந்தை உங்களுக்கு கற்பிப்பவற்றை நீங்கள் மிக நன்றாக கற்க வேண்டும். அவர் சர்க்கதியை அருள்கின்ற பரம ஆசிரியரும் அத்துடன் குருவும் ஆவார். அவருடன் நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். அவர் மூன்று வடிவான சேவையையும் செய்கிறார். எவராலுமே மூன்று வடிவான சேவையையும் செய்ய முடியாது. இந்த தந்தை ஒருவரே உங்களுக்கு மௌனத்தை கற்பிக்கின்றார். மரணித்து வாழ்வதென்பது மௌனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாங்கள் மௌனதாமமான வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் தூய்மையடையாது, அவர்களில் ஒருவரேனும் வீடு திரும்ப முடியாது. எல்லோருமே வீடு திரும்ப வேண்டும் என்பதாலேயே இறுதியில் பாவச் செயல்களுக்கான தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடுகின்றது. அப்பொழுது அந்தஸ்தும் அழிந்து விடுகின்றது. வெகுமதியும் தண்டனையும் பெற வேண்டியுள்ளது. ஏனெனில் நீங்கள் மாயையால் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மாயையை வெற்றி கொள்வதற்காக உங்களுக்கு உதவுவதற்கே தந்தை வந்த போதிலும் நீங்கள் கவனஹீனமாக இருப்பதால் நீங்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. இங்கே நீங்கள் தந்தை ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அதிகளவு அலைந்து திரிகின்றார்கள். தாம் யாரை விழுந்து வணங்குகின்றோம் என்பது அவர்களுக்கே தெரியாது. தந்தை வந்தே அலைந்து திரிவதில் உங்களை விடுவிக்கின்றார். ஞானம் பகலென்றும் பக்தி இரவென்றும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இரவிலேயே மக்கள் தடுமாறி திரிகின்றார்கள். ஞானம் பகல் வேலையாகும், அதாவது சத்திய திரேதாயுகங்களாகும். ஆனால் பக்தி என்றால் இரவாகும், அதாவது துவாபர கலியுகங்களாகும். இவை அனைத்தும் நாடகத்தின் காலப்பகுதியாகும். அரைப்பகுதி பகலும் அரைப்பகுதி இரவும் ஆகும். அது பிரஜாபிதா பிரம்ம குமார் குமாரிகளின் இரவும் பகலும் ஆகும். இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சங்கம யுகத்தில் வருகிறார். இதனாலேயே மக்கள் சிவனின் இரவான சிவராத்திரியை பற்றி பேசுகிறார்கள். சிவராத்திரி என்றால் என்னவென்று மக்களுக்கு புரிவதில்லை. உங்களை தவிர வேறு எவருக்குமே சிவராத்திரியின் முக்கியத்துவம் தெரியாது. ஏனெனில் இது இடைப்பட்ட காலமாகும். இரவு முடிந்து பகல் ஆரம்பமாகும் போது அக்கால பகுதி பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடைப்பட்ட அதி மங்களகரமான சங்கம யுகம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை ஒவ்வொரு சக்கரத்தின் சங்கம யுகத்திலும் வருகிறார். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறார் என்றல்ல, அவர்களோ சத்திய திரேதா யுகங்களின் சங்கம காலத்தையும் சங்கம யுகம் என்று அழைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார் அது தவறாகும். சிவபாபா கூறுகிறார் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். இதுவே யோக அக்னி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பிராமணர்கள். அவர்கள் தூய்மை ஆகுவதற்காக நீங்கள் அவர்களுக்கு யோகம் கற்பிக்கின்றீர்கள். அந்த பிராமணர்கள் ஏனையோரை காமச்சிதையில் அமர்த்துகிறார்கள். அந்த பிராமணர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. அவர்கள் பௌதீக படைப்புகள், நீங்களோ வாய்வழி தோன்றல்கள். அனைத்தும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களிடம் வருகின்ற எவருக்கும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியையும் பெறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் எந்தளவிற்கு அதிகளவு தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்களோ அந்தளவிற்கு மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுவதால் அதற்கேற்ப உயர்ந்த அந்தஸ்தையும் பெறுகின்றீர்கள். தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகிறார். அதனால் நீங்களும் இந்த சேவையை செய்ய வேண்டும். அனைவரும் தூய்மையற்றவர்களாகவே உள்ளார்கள். அந்த குருமார்களினால் எவரையும் தூய்மையாக்க முடியாது. தூய்மையாக்குபவர் என்பதே சிவபாபாவின் பெயராகும். நாடக திட்டத்திற்கேற்ப அனைவரும் முற்றிலும் தூய்மையற்றவர்களாகிய பின்னரே அவர் இங்கே வருகிறார். அப்பொழுதே தந்தை வருகிறார். அனைத்திற்கும் முதலில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆல்பாவை பற்றி விளங்கப்படுத்தப்படுகிறது. என்னை நினைவு செய்யுங்கள். அவரே தூய்மையாக்குபவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆன்மீக தந்தை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். ஓ கடவுளே என்றோ அல்லது ஓ பாபா என்றோ அவர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் எவருக்கும் அவரை பற்றிய அறிமுகம் ஏதும் இல்லை. சங்கம யுகத்துக்குரியவர்களாகிய நீங்களே இப்போது அந்த அறிமுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் நரகவாசிகளாகவே உள்ளார்கள். நீங்களோ நரகவாசிகள் அல்ல. ஆம், ஒருவர் தோற்கடிக்கப்படும் போது அவர் முற்றாக வீழ்ந்து விடுவதுடன் அதுவரை சேமித்த அனைத்தையும் இழக்கின்றார். தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவதே பிரதானமான விஷயமாகும். இது விக்காரம் நிறைந்த உலகமாகும். அதுவோ புதிய உலகமான விக்காரமற்ற உலகமாகும். அதனையே தேவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அனைத்திற்கும் முதலில் தேவர்களே அதிகபட்ச பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அதிலும் சூரியவம்ச ஆத்மாக்களே முதலில் கீழே இறங்கி வருகிறார்கள். நீங்கள் 21 சந்ததிகளுக்கான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அது தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த எல்லையற்ற ஆஸ்தியாகும். சத்திய யுகம் முழுமையான சந்தோஷம் நிறைந்த உலகம் என்று அழைக்கப்படுகிறது. திரேதா யுகம் சற்று குறைந்தளவு சந்தோஷத்தை கொண்டுள்ளது, ஏனெனில் அங்கே இரு ஸ்வர்க கலைகள் குறைவாகவே உள்ளன. அங்கே கலைகள் குறைவாகவே இருப்பதால் ஒளியும் குறைவாகவே உள்ளது. சந்திரனின் கலைகள் குறையும் போது ஒளியும் குறைகிறது. இறுதியில் ஒரு பிறை வடிவே எஞ்சியுள்ளது, அது முற்றாக மறைவதில்லை. உங்களுக்கும் அதுவே நடக்கின்றது. நீங்கள் முற்றிலும் பூஜ்யம் ஆகுவதில்லை. இதுவே ஒரு மூட்டை மாவினுள் ஒரு துளி உப்பு எனப்படுகின்றது. தந்தை இங்கிருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இது ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ஒன்று கூடலாகும். இது புத்தியினால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் எப்போது வருகிறார்? பல ஆத்மாக்கள் இருக்கும் போது, அதாவது பல மனிதர்கள் இருக்கும் போதே பரமாத்மா இந்த ஒன்று கூடலுக்குள் வருகிறார். ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ஒன்று கூடல் ஏன் இடம்பெறுகிறது? ஏனையோர் அழுக்கடைவதற்காக ஒன்று கூடுகின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் தோட்டத்தின் அதிபதியினால் முட்களிலிருந்து மலர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். எவ்வாறு அவ்வாறு ஆகுகிறீர்கள்? நினைவு சக்தியினால் ஆகும். தந்தை சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை சர்வ சக்திவானாக இருப்பதைப் போலவே இராவணனும் எவ்விதத்திலும் குறைவடையாத சர்வ சக்தி சக்திவானாகவே உள்ளான். தந்தை கூறுகிறார், மாயை மிகவும் பலம் வாய்ந்தவளும் சக்தி மிக்கவளும் ஆவாள். சிலர் கூறுகிறார்கள், பாபா நான் உங்களை நினைவு செய்கிறேன், ஆனால் மாயை என்னை உங்களை மறக்க செய்து விடுகிறாள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருக்கிறீர்கள். தந்தை வந்து உங்களை மாயையை வெற்றி கொள்ள செய்கிறார். அதன்பின் மாயை உங்களை தோற்கடித்து விடுகிறாள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான யுத்தம் ஒன்றை காட்டியிருக்கிறார்களாயினும் அது அவ்வாறில்லை. இதுவே யுத்தமாகும். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள். மாயை தந்தையை நினைவு செய்வதற்கு தடைகளை ஏற்படுத்துகின்றாலே அன்றி கல்வியில் அல்ல. தந்தையை நினைவு செய்வதற்கே தடைகள் ஏற்படுத்துகின்றன. மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க செய்கிறாள். சரீர உணர்வுடையவராகுவதால் நீங்கள் அறையப்படுகிறீர்கள். காமம் நிறைந்தவர்களையிட்டு மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது இராவண ராஜ்யமாகும். இங்கும் நீங்கள் தூய்மையாகுமாறே கூறப்படுகின்றீர்கள். எனினும் சிலர் தூய்மையாகுவதில்லை. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே விக்காரத்தில் ஈடுபடாதீர்கள், உங்கள் முகத்தை அழுக்காக்கிக் கொள்ளாதீர்கள். இருப்பினும் அவர்கள் எழுதுகின்றார்கள், பாபா மாயை என்னை தோற்கடித்து விட்டாள், என் முகத்தை நான் அழுக்காக்கிக் கொண்டேன். அவலட்சணமானவர்களும் அழகானவர்களும் இருக்கின்றார்கள். விக்காரம் நிறைந்தவர்கள் அவலட்சணமானவர்களும் விக்காரமற்றவர்கள் அழகானவர்களும் ஆவார்கள். இந்த உலகத்தில் உங்களைத் தவிர வேறு எவரும் அழகானவர்களும் அவலட்சணமானவர்களும் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணர் ஷியாம் சுந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். தந்தை உங்களுக்கு இதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். அவரே ஸ்வர்க்கத்தின் முதல் இலக்க இளவரசர் ஆவார். இவர் அழகானவரில் முதல் இலக்கத்தில் சித்தி அடைகிறார். பின்னர் மறுபிறவிகள் எடுக்கும் போது கீழிறங்கி அவலட்சணம் ஆகுவதால் அவர் ஷியாம் சுந்தர் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை இதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். சிவபாபா என்றென்றும் தூய்மையாகவே உள்ளார். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை அழகானவர்கள் ஆக்குகின்றார். தூய்மையற்றவர்களே அவலட்சணமானவர்களாவர். தூய்மையானவர்கள் அழகானவர்கள் ஆவார்கள். அங்கே இயற்கையான அழகு உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் கடவுளின் வாசகங்களில் தாய்மார்கள் ஸ்வர்க்க வாயிலை திறந்தார்கள் என்ற புகழ் காணப்படுகிறது. ஆகையாலேயே கூறப்படுகின்றது, வந்தே மாதரம். நீங்கள் தாய்மார்களுக்கு வந்தனம் என்று கூறும்போது தந்தை ஒருவரும் உள்ளார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. தாய்மார்களின் புகழை தந்தை அதிகரிக்கிறார். முதலில் லக்ஷ்மியும் பின்னர் நாராயணனும் ஆகும். இங்கே திரு முதலாவதாகவும் திருமதி அடுத்ததாகவுமே உள்ளது. நாடகத்தின் ரகசியம் இவ்வாறே உருவாக்கப்பட்டுள்ளது. படைப்பவராகிய தந்தை முதன் முதலில் தன்னைத்தானே அறிமுகம் செய்கிறார். ஒருவர் எல்லைக்குட்பட்ட பௌதீக தந்தையும் மற்றவர் எல்லையற்ற பரலோக தந்தையும் ஆவர். நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் அவரிடமிருந்து ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியொன்றை பெறும் போதும் நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பாபா, நீங்கள் வரும்பொழுது நாம் ஏனைய எல்லோரிடமிருந்தும் நம்மை துண்டித்து கொண்டு உங்களோடு மட்டுமே எங்களை இணைத்துக் கொள்வோம். இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மாக்கள் ஆகும். ஆத்மாவே இந்த பௌதீக உறுப்புகளால் தன் பாகத்தை நடிக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுபிறவி எடுத்து அவர் செய்த செயல்களுக்கேற்ப ஏழையாகவோ செல்வந்தராகவோ பிறக்கிறார். அது செயல்களிலேயே தங்கியிருக்கிறது. லக்ஷ்மியும் நாராயணனும் உலக அதிபதிகள் ஆகுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்களுக்கு மட்டுமே இது தெரியும். உங்களால் மட்டுமே இதனை விளங்கப்படுத்த முடியும். தந்தை கூறுகிறார், இந்த கண்களால் நீங்கள் பார்க்கும் அனைத்தின் மீதும் ஆர்வமின்மையை கொண்டிருங்கள். அவை அனைத்தும் முடிவடைய உள்ளன. புதிய வீடொன்று கட்டப்படும் போது பழைய வீட்டில் ஆர்வமின்மை தோன்றுகிறது. தமது பாபா தமக்காக புதிய வீட்டொன்றை கட்டியிருக்கிறார் என்று கூறி அவரின் குழந்தைகள் அங்கே சென்று தங்குவார்கள். இந்த பழைய வீடு தகர்க்கப்படும். இது எல்லையற்றதொரு விஷயமாகும். தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது ஒரு பழைய அழுக்கடைந்த உலகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது திருமூர்த்தி சிவனுக்கு முன்னால் இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். உண்மையில் இந்த திருமூர்த்தி உங்கள் லட்சணை ஆகும். உங்களது இந்த பிராமண குலமே எல்லாவற்றிலும் அதி மேன்மையான குலமாகும். இதுவே உச்சி குடுமி. ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகிறது. பிராமணர்களாகிய உங்களுக்கே இந்த லட்சணை பற்றி தெரியும். சிவபாபா எங்களை தேவர்கள் ஆக்குவதற்காக பிரம்ம பாபா மூலம் எங்களுக்கு கற்பிக்கிறார். அழிவு இடம்பெற வேண்டும். உலகம் தமோபிரதான் ஆகும் பொழுது இயற்கை அனர்த்தங்களும் உதவி செய்யும். தங்கள் புத்திகளால் அவர்கள் எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் தோன்றின என்பதல்ல, ஆனால் முழு குலத்தையுமே அழிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய விஞ்ஞானமே அவ்வாறு தோன்றியிருக்கிறது. சிவபாபாவே அதி மேலானவர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவபாபாவையும் தேவர்களையுமே வழிபட முடியும். பிராமணர்களை வழிபட முடியாது, ஏனெனில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக இருந்தாலும் உங்கள் சரீரங்கள் தூய்மையானவை அல்ல. இதனாலேயே நீங்கள் பூஜிக்க தகுதியானவர்கள் ஆக முடியாது. நீங்கள் புகழ தகுதியானவர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகும்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள். தூய்மையான புதிய சரீரங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் புகழப்படத்தக்கவர்கள். வந்தே மாதரம் என்று கூறப்படுகிறது. தாய்மார்களின் சேனை என்ன செய்தது? ஸ்ரீமத்தை பின்பற்றியதன் மூலம் தாய்மார்களே ஞானத்தை கொடுத்தார்கள். தாய்மார்களாகிய நீங்கள் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் ஞானத்தை கொடுக்கிறீர்கள். தாய்மார்களாகிய நீங்கள் அனைவருக்கும் ஞானாமிர்தத்தை கிரகிக்க கொடுக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே இதை சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். புராணங்களில் பல கதைகள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றையே அவர்கள் பிறருக்கு எடுத்துரைக்கின்றார்கள். நீங்கள் தொடர்ந்தும் கூறுகிறீர்கள், அது உண்மை, அது உண்மை. நீங்கள் இங்கே இருந்து இந்த ஞானத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தால் அவர்கள் கூறுவார்கள், இது சரி, இது சரி, சத் சத், அது உண்மை என இனியும் நீங்கள் கூறமாட்டீர்கள். அவர்கள் தொடர்ந்தும் உண்மையே உண்மையே என்று கூறும் அளவுக்கு மக்களுக்கு புத்தி கல்லாகி உள்ளது. கற்புத்தியுடையவர்களும் தெய்வீக புத்தி உடையவர்களும் உள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. தெய்வீக புத்தி உடையவராக இருப்பதென்றால் தெய்வீக பிரபுவாக இருப்பதாகும். நேபாளத்தில் தெய்வீக பிரபுவின் படம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணனுமே தெய்வீக தாம பிரபுக்கள் ஆவார்கள். இது அவர்களது வம்சமாகும். படைப்பவரதும் படைப்பினதும் இரகசியங்களை புரிந்து கொள்வதே பிரதானமானதாகும். ரிஷிகளும் முனிவர்களும் நேற்றி நேற்றி, இதுவுமல்ல அதுவுமல்ல என்ற அவற்றை பற்றி கூறியுள்ளார்கள். இப்போது தந்தை மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். அதாவது இப்போது நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். மாயையான ராவணன் உங்களை நாஸ்திகர்கள் ஆக்குகின்றான். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய வெகு நாட்களுக்கு முன்பு தொலைந்து போய் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: ஒன்று, பிராமணர்களாகிய நீங்களே பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். உங்கள் குலமே அதி மேலானதாகும். நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். தூய்மையாக்குபவராகிய தந்தையின் உதவியாளர் ஆகுங்கள். இரண்டு, நினைவு செய்வதையிட்டு என்றுமே கவனயீனமாக இருக்காதீர்கள். சரீர உணர்விலேயே தந்தையை நினைவு செய்வதில் மாயை தடைகளை உருவாக்குகிறாள். ஆகையால் அனைத்திற்கும் முதலில் சரீர உணர்வை துறந்துவிடுங்கள். யோக சக்தியினால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் எரியுங்கள். ஆசீர்வாதம்: இல்லறத்தில் வாழ்ந்து அதன் வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தும் போதும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருந்து அன்பாகவும் ஒரு தாமரை மலர் போன்று பற்றற்றவராகவும் இருப்பீர்களாக. உங்களுக்கு வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் அதனை பெரிய இதயத்துடன் பயன்படுத்த வேண்டும். அந்த வசதிகள் நீங்கள் பயன்படுத்துவதற்கே உள்ளது. ஆனால் உங்கள் ஆன்மீக போதையை அமிழ்ந்துவிட அனுமதிக்காதீர்கள். முழுமையான சமநிலை இருக்கட்டும். வசதிகள் தீங்கானவை அல்ல. அவை உங்கள் கர்மாவினதும் யோகத்தினதும் பலன்கள் ஆகும். எவ்வாறாயினும் இல்லறத்தில் வாழ்ந்து அதன் வசதிகளை பயன்படுத்துகின்ற போது ஒரு தாமரை மலர் போல் பற்றற்றவராகவும் தந்தை மீது அன்புடையவராகவும் இருங்கள். அவற்றை பயன்படுத்தும் போது அவற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகாதீர்கள். உங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை வசதிகளில் அமிழ்ந்துவிட அனுமதிக்காதீர்கள். அனைத்திற்கும் முதலில் இது உங்களில் இருந்து வெளிப்படட்டும். அதன் பின்னர் இந்த சூழலை உலகில் பரவ செய்யுங்கள். ஸ்லோகம்: விரக்தியில் இருக்கின்ற ஒருவரை அவரது ஆன்மீக மரியாதையில் நிலைத்திருக்க செய்வதே மிக சிறந்த சேவையாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் April 2024. தலைப்பு: சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை ஆடுங்கள். உங்கள் மனதில் எந்த ஒரு எண்ணமும் எழுந்தால் அதில் நேர்மையும் சுத்தமும் இருக்க வேண்டும். உங்கள் சுபாவத்தில் எந்த குப்பையோ பழைய சமஸ்காரமோ அல்லது உங்களுக்குள் பழைய பாவங்களோ இருக்கக்கூடாது. அத்தகைய சுத்தம் இருப்பவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். நேர்மையானவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவார்கள். அதிலும் அவர்கள் அனைத்திற்கும் முதலில் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் தெய்வீக குடும்பத்தால் நேசிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த ஒரு சமஸ்கார முரண்பாட்டிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள். ஓம் சாந்தி.